ஒன்று தீமோத்தேயு 4:7 நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:7
சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற
கட்டுக்கதைகளுக்கு விலகி
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிறதான ஒரு இளம் ஊழியனுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை இது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே முயற்சி செய்ய வேண்டும். அட்டெம்ப்டிங், முயற்சி செய்யணும். எந்த ஒரு காரியமும் முயற்சி செய்யாமல் நமக்கு ஆசீர்வாதமாக வராது. அதற்கென்று நம்முடைய பிரயாசம் அவசியம். நம்ம சும்மா இருந்தா ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சிடுவான்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பிரயாசம் இருக்கணும். இந்த முயற்சி பண்ண வேண்டும். எதற்காக? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் எடுக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி போலனொன்னே நம்முடைய முயற்சிகளை நாம் விட்டு விடுவோம். முயற்சிகளை விட்டுறோம். சரி, அவ்வளவுதான் போல இருக்கு, இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவாரானால் நம்ம கண்டிப்பாக அதற்கு காரியத்திற்காக நாம் முயற்சி எடுக்கும் போது அது நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு நடக்கும். முயற்சி பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முயற்சிகள் அவசியம். இந்த முயற்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாக கர்த்தரை உயர்த்துவதற்கு அல்லது தேவன் நமக்கு நியமித்ததை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவானதாக இருக்கும். இங்கே இந்த பவுல் தீமோத்தேயு என்கிற இந்த தேவ மனுஷனுக்கு அவர் கொடுக்கிற இந்த ஆலோசனையிலே ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து வாசித்தால் நமக்கு புரியும். 8:7 இப்ப வாசிக்கலாம்.
சரீர முயற்சி
அற்ப பிரயோஜனம் உள்ளது.
தேவ பக்தியானது
இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலேயும் பிரயோஜனம் உள்ளது.
இந்த முயற்சி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அதை இங்க சொல்றார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலேயும் பிரயோஜனம் உள்ளது. முயற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டா அதுல ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று சரீர முயற்சி, இன்னொன்று தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சி. இந்த ரெண்டு முயற்சியில் எதை நாம் செய்ய வேண்டும்? தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தவறு செய்வாங்க. சரீர முயற்சியை நிறைய பண்ணுவாங்க, ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யறதே கிடையாது. ஒரு காரியத்தை எடுக்கிறார்கள், அதுக்காக கடுமையா உழைப்பாங்க. இரவும் பகலும் ஓடி ஓடி உழைப்பாங்க, கடுமையா பிரயாசம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிரயாசத்திற்கு அவங்களுக்கு பலன் கிடைக்காது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்பமான பிரயோஜனம் தான் கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி செய்யணும். அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு, நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய உலக ஆசீர்வாதங்களுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசா வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ரொம்ப அக்கறை செலுத்தி விட்டால், தேவபக்திக்கு ஏதுவாக நம்ம அதிகமாய் முயற்சி செய்கிறவர்களா இருப்போமானால், சரீர முயற்சியை நம்ம கொஞ்சம் செஞ்சா போதும், காரியம் அழகா நடக்கும். ஆனால் தேவபக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி செய்கிறதை தவிர்த்து விட்டு சரீர முயற்சிக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்றார். 7வது வசனத்திலே தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னார். அடுத்தது சரீர முயற்சி குறித்து 8வது வசனத்தில் சொல்றார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் தான் அதுக்கு பலன் கிடைக்கும். உங்க உழைப்புக்கு கிடைக்கிற பலன் கொஞ்சம். அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டால் உங்கள் உழைப்புக்கு கிடைக்கிற பலன் மிகப்பெரியதாயிருக்கும். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், நம்முடைய பிரயாசத்திற்கும் மிகுந்த பலனை நம்மால் பார்க்க முடியும். அதனால தேவ பிள்ளைகள் தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி செய்யணும். அதற்கு குறித்து இன்னும் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்றாரு பாருங்க, 9வது வசனத்திலிருந்து 9, 10, 11 திருப்பியும் படிப்போம்.
இந்த வார்த்தை
இப்ப சொல்லப்பட்ட இந்த வார்த்தை
உண்மையும்
எல்லா அங்கீகரிப்புக்கும்
பாத்திரமுமாயிருக்கிறது.
இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம்
நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும்
விசேஷமாக
விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு.
இங்கே தீமோத்தேயு ஒரு சபையின் போதகன், பவுல் சபையின் ஸ்தாபகர். பவுல் இந்த போதகராக இருக்கிற தீமோத்தேயுக்கு சபைக்கு எதை போதிக்க வேண்டும் என்றதை இங்கே இன்சிஸ்ட் பண்றாரு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதை நீ சபைக்கு போதிக்கணும். தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நீ போதிக்கணும். இது சபைக்கு போதிக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறார். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாசத்திற்கு நல்ல பலன் கிடைச்சாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து சந்தோஷமாய் முன் செல்லுவாங்க. நம்முடைய பிரயாசத்திற்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை என்றால் எந்த நபரும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்வடைந்து ஆண்டவரை பின்பற்றி எனக்கு ஒன்றும் பெருசா நடக்கலையே அப்படின்ற ஒரு உணர்வுக்குள் தள்ளப்பட்டு அவர்கள் கட்டளை விட்டு தூரம் போய்விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த சத்தியத்தை நீ சபைக்கு கண்டிப்பா நீ போதிக்கணுங்கிறார். சொல்லிக் கொடு விசுவாசிகளுக்கு, நீ இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. ஒரு தடவை இல்ல, தொடர்ந்து இதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிற, இதனை கட்டளையிட்டு போதித்துக் கொண்டு சபைக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்றது நமக்கு நல்லா தெரியணும். தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி செய்தால்தான் நம்முடைய சரீர முயற்சிக்கு பலன் கிடைக்கும்ன்றதை நம்ம நல்லா தெரியணும். ஆகையால் தேவ பக்திக்கு ஏதுவாக நம்முடைய முயற்சியை நாம் அதிகரிக்க வேண்டும். சரியா? ஆகினாலே இந்த நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தேவபக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்து வெற்றி அடைகிறோம் என்பதற்கு இன்றைக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் செய்த ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்க போறேன். பேதுருவின் வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் அட்டெம்ப்ட். அவர் முயற்சி செகண்ட் அட்டெம்ப்ட், அதுல சக்சஸ் ஆயிடுவார். அதனால பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் 3 சம்பவங்களை காண்பிக்க போறேன். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சி எப்படி வெற்றி பெற்றது, சரீர முயற்சி எப்படி தோல்வி அடைந்தது என்பதை குறித்து 3 விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம், எடுத்துக்கொள்வோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திறந்து கொள்வோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது
அந்த
படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாய் இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி
அவனை கேட்டுக்கொண்டு
அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்
போதும். இங்கே பார்க்கும் பொழுது கெனசரேத்து என்கிற கடல் அருகே இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு அதிகாலை நேரத்தில் வருகிறார். அங்கே பார்க்கும் பொழுது சீமோன் பேதுரு அந்த கடற்கரையில் இருக்கிறான். அங்கே இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அங்கே கடற்கரையிலே இரண்டு படகுகள் இருந்தது. ஒன்று சீமோனுடையதாக இருந்தது, மற்றொன்று யாக்கோபு யோவான் என்ற சகோதரர்களுக்குரியது. இவர் இந்த அதிகாலை நேரத்தில் அந்த கடற்கரையில் வந்து பார்க்கும் பொழுது இங்கே இந்த மீன் பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டது வேறு யாரும் இல்லை, பேதுருவும் யாக்கோபும் யோவான். இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம், வலைகளை அலசி கொண்டிருந்தாங்களாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகுகளில் ஒன்றின் மேல் ஏறி அதை கரையிலிருந்து சற்றே மேலே தள்ளிவிடும்படி அந்த சீமோனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டார். கொஞ்சம் யோசிக்கணும், இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இந்த கெனசரேத்து கடற்கரையில் இருந்து மீன் பிடிக்கிறவர்கள். இவர்கள் இப்படி மீன் பிடிக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த ராத்திரி வேளையில், அதற்கு முந்தின ராத்திரி வேளையில் மீன் பிடிக்க போயிருக்கிறார்கள். மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை. அதை நம்ம பார்க்கும் பொழுது அஞ்சாவது வசனத்தில் பார்க்கும்போது சொல்றோம், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இரவெல்லாம் அதற்கு முந்தின ராத்திரி முழுவதும் சரீர முயற்சி செஞ்சான். அதற்கு முந்தின இரவெல்லாம் அவன் சரீர முயற்சி செய்து அற்ப பிரயோஜனம் தான் அவனுக்கு கிடைச்சது. ஒரு மீனும் அகப்படல. காலையிலே வந்து கடற்கரையிலே இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்காம வெறும் படகை ஓட்டிட்டு வந்து கரையில வந்து நிறுத்திவிட்டு அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தான். இந்த வலைகளை அலசலான்றதை விட ஒரு ரீசன் இருக்கு. ஏன் பைபிள்ல இதெல்லாம் போட்டிருக்கு? பைபிள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம வலையை கழுவினா என்ன, கழுவாட்டி என்ன, இல்ல அலசினா என்ன, அலசாட்டி என்ன, ஏன் பைபிள்ல போடுதுன்னா அதுல விஷயம் இருக்கு. ஏன் இவன் வலைகளை அலசி கொண்டிருந்தான் அப்படின்னா, தன்னுடைய பிரயாசம், இரவெல்லாம் தன் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அதற்கு முந்தின ராத்திரியிலே அவனுக்கு ஏற்பட்டது தோல்வி. அவன் பிரயாசத்திற்கு கிடைத்த பலன் பூஜ்யம், ஒண்ணுமே கிடைக்கல. அந்த தோல்வியை அவன் ஏற்றுக்கொண்டான், அந்த தோல்வியை அவன் அங்கீகரித்துக் கொண்டான். இரவெல்லாம் நம்ம போய் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல, சரி இனி வீட்டுக்கு போனோம். வலையை கழுவுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி அலசி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் வலை எடுக்கலாம் அர்த்தம். தன்னுடைய முயற்சிக்கு கிடைத்த தோல்வியை, அதுல எந்த பலனும் இல்லை என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு இன்னொரு மீன் பிடிக்கிறதுக்கு இன்னொரு எண்ணம் அவனுக்கு இல்லை, அவ்வளவுதான். இரவுல கிடைக்காதது பகல கிடைக்க போறது கிடையாது. அதனால இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கிடைக்கல என்ன உடனே வலையை அலசுகிறான். அவ்வளவுதான், அன்னைக்கு காரியம் அவனுக்கு முடிஞ்சு போச்சு. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான், தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டான். சரி இனி அதை ஒழுங்கா கழுவி பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ற நிலைமையிலே அவன் வலை அலசிட்டு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான், சில காரியத்தை நம்ம எடுக்கிறோம், அந்த காரியம் சரியா நமக்கு அமையல வரலன்னா வலையை கழுவ ஆரம்பிச்சாரோம், சரி அவ்வளவுதான் போல இருக்கு. நம்முடைய முயற்சி நம்ம ஒண்ணு செய்யறோம், அந்த முயற்சி நமக்கு கைகூடாவிட்டால் அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். அது தவறு.
உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க பிரயாசப்படுறீங்க, அந்த காரியத்தை நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு நடக்கலைன்னா அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு வருவது தவறு. உங்கள் சரீர முயற்சியை மாத்திர நீங்கள் நம்பி செயல்பட்டு நீங்கள் நிறுத்திக் கொண்டால் அது தவறு. அவன் வலைய கழுவ ஆரம்பிச்சிட்டான், வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இன்னொரு ஒரு முயற்சி ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறான்றது அவனுக்கு தெரியாது. செகண்ட் சான்ஸ் அவனுக்கு கர்த்தர் கொடுக்க போறான்றது அவனுக்கு தெரியாது. அடுத்த ஒரு சான்ஸ், இவன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் இவனுக்கு ஜீரோ, இவனுடைய பிரயாசத்திற்கு கிடைச்ச பலன் ஜீரோ. ஆனா ஆண்டவர் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் ஒன்று கொடுக்க போறான்றது அவனுக்கு தெரியாது. வலையை கழுவிட்டு இருக்கிறான், வீட்டுக்கு போறதுக்கு தன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அங்கதான் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். எதுக்கு? அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறதுக்கு. செகண்ட் சான்ஸ். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் முதல் காரியத்தில் நீங்க நினைச்ச மாதிரி வர முடியல, தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்க பேக்கப் பண்ணிடாதீங்க. புரியுத? தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்க பேக்கப் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு, உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. இரண்டாவது வாய்ப்பொன்றை நான் கொடுக்க போறேன். முதல் முயற்சி அது உன்னுடைய முயற்சி, அது அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போறேன், செகண்ட் சான்ஸ். இந்த செகண்ட் சான்ஸ்ல தான் இருக்குது சக்சஸ். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய படகிலே அவரை கேட்காமலே ஏறிட்டார். ஏறி உட்கார்ந்துட்டு ஏறி நின்று பார்க்கிறார். ஹைட்டு பத்தல, ஜனங்கள் நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. கரையில் இருந்து சற்று தள்ளிவிடும்படி சொன்னார், அவனும் தள்ளிவிட்டான். உட்கார்ந்து ஒரு நல்ல பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து செய்தான். அதன் பிறகு நாலாவது வசனத்திலே பார்க்கலாம்,
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
சீமோனை நோக்கி
ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அவர் பிரசங்கத்தை முடிச்ச உடனே அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். இப்பொழுது அவனுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிற வாய்ப்பு அது அவனுடைய முயற்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அல்ல. அவனுடைய முயற்சி அவனுக்கு ஒரு பலனும் கொடுக்கல. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். இது இந்த இரண்டாவது அட்டெம்ப்ட் பார்க்கும் பொழுது இது இவன் செய்த அட்டெம்ப்ட் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். போ. ஆனால் அவனுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் சிரமமானதுதான். அவன் சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். செகண்ட் சான்ஸ், ஆண்டவர் கொடுக்கிற சான்ஸ்ல போகும் பொழுது மிகுதியான மீன் கிடைச்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் நமக்கு நினைச்ச மாதிரி நமக்கு சரியா நடக்கலைன்னா அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பல விஷயத்துல ஆண்டவருடைய ஆலோசனை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, தேவ நடத்துதலை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, இதை எப்படி செய்யணுங்கிறத குறித்து நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி செய்யாம ஒரு காரியத்தை நீங்க அட்டெம்ப்ட் பண்ணும் பொழுது அது ஃபெயிலியர்ல போய் முடியும். அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்ச பிறகுதான் நம்ம யோசிப்போம், ஏன் ஆச்சு. அதை நீங்க திரும்பி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு இடமே இருந்திருக்காது. ஒரு காரியம் போய் அது தோல்வியில நிக்குதுன்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு இடம் இருந்திருக்காது. நம்ம இடம் கொடுத்திருக்க மாட்டோம், நம்ம செஞ்சிருப்போம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்றோம். முதல் அட்டெம்ப்ட் அவனுடைய முயற்சியினால் செய்த அட்டெம்ப்ட், அது ஃபெயிலியர். இரண்டாவது இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கிற ஒரு முயற்சி, தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சி. முதலாவது அவன் செய்தது சரீர முயற்சி, இரண்டாவது இப்பொழுது அவன் செய்கிறது தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சி. அப்ப அந்த தேவ பக்திக்கு ஏதுவான அந்த முயற்சியை ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் அவன் செய்ததினாலே கர்த்தர் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு அதில் இடம் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிட்டா விட்டுடுங்க, யோசிக்காது. இன்னும் உங்களை ஆண்டவரோடு உங்களை இணைத்துக் கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்க எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க நினைக்கிறத விட ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கட்டளையிடுவார். சரியா? பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவ பக்திக்கு ஏதுவாக இரண்டாவது ஆண்டவருடைய நடத்துதலின்படி செய்த முயற்சி பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்துக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார்.
அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு
கலக்கமடைந்து
ஆவேசம் என்று சொல்லி
பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார்.
பேதுரு அவரை நோக்கி
ஆண்டவரே, நீரேயானால்
நான் ஜலத்தின் மேல் நடந்து
உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான்.
அதற்கு அவர்
வா என்றார்.
அப்பொழுது
பேதுரு படவை விட்டு இறங்கி
இயேசுவினிடத்தில் போக
ஜலத்தின் மேல் நடந்தான்.
காற்று பலமாயிருக்கிறதை கண்டு
பயந்து
அமிழ்ந்து போகையில்
ஆண்டவரே
என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்.
உடனே இயேசு
கையை நீட்டி அவனை தூக்கி சொல்லுங்க
அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
சரி, இங்கே பார்க்கும் பொழுது சீஷர்கள் 12 பேரும் கடலில் பிரயாணப்பட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து இவர்களை அக்கறைக்கு போகும்படி சொல்லிவிட்டு அந்த சாயங்கால வேளையில் மலையின் மேல் ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர்கள் நடுக்கடலுக்கு படகை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். திடீரென்று அந்த இடத்துல பலத்த காற்று அடிக்கிறது. இவர்களால் தொடர்ந்து படகை செலுத்த முடியல. அவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்த இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவரிடத்துல வந்தார். வரும்பொழுது சீஷர்கள் எல்லாருக்குமே அவர் கடலின் மேல் அந்த இரவு நேரத்தில் ஒரு உருவம் அப்படி நடந்து வருகிறதை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆவின்னு பயந்தான். கடல் மேல ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று சொல்லி பயந்து அலறினாங்க. எல்லாரும் அலரும் பொழுது பேதுரு மாத்திரம் கொஞ்சம் டிஃபரெண்டா அவன் செயல்படுறான். அப்பொழுது எல்லாரும் அலரும் பொழுது உடனே ஆவேசம் என்று சொல்லி அலறினான். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அவங்களை கம்ஃபர்ட் பண்றாரு. அவங்களை வந்து அவங்களுடைய பயத்தை போக்குறதற்கு திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான். ஆனாலும் இந்த சத்தத்தை கேட்டாலும் அவருடைய பேச்சை கேட்டாலும் இன்னும் அந்த சீஷர்களுக்கு சந்தேகம் விலகல. ஒருவேளை பிசாசு இது இயேசு கிறிஸ்து மாதிரி பேசுதோ, அவங்களுக்கு அப்படி ஒரு பயம். அவர் தான் பேசுறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இவ்வளவு சொல்லியும் கூட இவங்களுக்கு ஒரு பயம், இது இயேசுதான் பேசுறாரா இல்ல பிசாசு ஒருவேளை அந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குதா. பயந்து இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து டக்குன்னு ஒரு கேள்வி திருப்பி கேட்கிறான். அவனுக்கு இது இயேசு கிறிஸ்துவானு தெரியாது, பிசாசானு தெரியாது. சும்மா இன்னொரு வார்த்தை நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்தவர் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னா. அதற்கு அவர் வானர். இவ பேதுரு அடுத்த கேள்வி கேட்டுதான், ஆண்டவரே நீரேயானால், இது நீர் தான் அப்படின்னா நான் வர்றதுக்கு கட்டளையிடும். இவன் இந்த கேள்வி கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. இயேசு கிறிஸ்துனா வான்னு கூப்பிட்டுருவாரு, பிசாசுனா ஒருவேளை கூப்பிடாது. இவனுக்கு அப்படி நினைச்சிட்டானோ நம்ம தெரியல, அப்படி ஒரு டவுட். அவரை செக் பண்றான், இது இயேசுதானா? ஏன்னா அவன் கேட்ட கேள்வியை பாருங்க, நீரேயானால் டவுட் தான். இப்ப அவனுக்கே தெரியல, அவன் இயேசு கிறிஸ்துட்ட பேசுறானா இல்ல பிசாசு பேசுறான்னு அவனுக்கே தெரியல, டவுட்லயே பேசுறான். ஆண்டவரே நீரேயானால் ஒரு டவுட்ல கேட்டான். அப்பொழுது இவர் கேட்ட கேள்விக்கு அவரும் வாண்டார். இப்போ டவுட்டோடையே கால் எடுத்து கடல்ல வச்சிருப்பான். இவன் இயேசு கிறிஸ்துவை முடிச்சுவான் அந்த இடத்துல. நம்ம ஒருவேளை பிசாசு இருக்குமா? செகண்ட் ரெண்டு தாட் இருக்குது அவனுக்கு. அந்த ரெண்டு தாட்டோடு அவன் நடக்கிறான், இது இயேசுவா இருக்குமா பிசாசா இருக்குமா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கறான், வா என்னை கூப்பிடும், நான் வரட்டுமா சொல்லும், கட்டளை கொடுன்றான். வாண்டார், ஆனாலும் கூட இவனுக்கு ஃபுல்லா கிளியரா இருக்காது. அந்த டவுட்லயே தான் நடக்கிறான், அது இயேசுவா இருக்குமா இல்லையா. ஆனால் இப்ப நடக்க முடியுது. ஆனாலும் அவனுக்குள்ளே நடக்கும் பொழுது ஒரு விதமான அந்த டவுட் அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். அப்பொழுது போக போக திடீரென்று ஒரு காற்று அடிச்ச உடனே அந்த டவுட்லயே போனவனுக்கு சடன காத்து அடிச்ச உடனே மூழ்கி போயிட்டான். இந்த முயற்சி இவன் விசுவாசத்தில் நடக்கல. இயேசு கிறிஸ்துவா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவன் அழைப்பு கேட்டான். இயேசு கிறிஸ்துவானாரு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி அவன் நடந்துட்டு இருக்கிறான். நீரேயானால் அப்படி அவன் சந்தேகத்தோடு நடக்கும் பொழுது அவனுக்கு அந்த முயற்சி தோல்வியாய் போய்விட்டது. அவனுடைய முயற்சி தோல்வியில் போய் முடிச்சது. அப்பொழுது அவன் அமிழ்ந்து போகையில் அடுத்த அட்டெம்ப்ட் நடக்குது. ஆண்டவரே என்னை ரட்சியும் அவரை கூப்பிடலாம். அப்பதான் இயேசு கிறிஸ்து கையை நீட்டி அவனை பிடிச்சு தூக்கினார். கையை நீட்டி அவனை தூக்கணும்னு இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் கண்டிப்பா இயேசுதான். ஒரு ஆவியா இருக்குமானால் தன்னை தூக்கி இருக்காது, இன்னும் போட்டு ஒரு அம் கம்பி விட்டுருக்கும் கீழே. ஆனா இது ஆவி இல்லை, இது இயேசு. என் இயேசு என்னை உள்ள போட்டு அமுக்குகிறவர் அல்ல, நான் விழும்போது இன்னும் போட்டு கீழே தள்ளி விடுறவர் அல்ல, நான் விழுகிற என்னை தூக்கி எடுக்கிறவர் தான் இயேசு. அதுதான் கன்ஃபர்மேஷன், அதுதான் கண். பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு வித்தியாசம் தான். பிசாசு நம்ம கொஞ்சம் தவறணமா போட்டு இன்னொரு அமுக்கு அமுக்கி நம்ம அடியில் தள்ளிடும், எழுந்திருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம விழும்போது தூக்கி விடுகிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் நம்ம தூக்கி விடுகிற ஃபர்ஸ்ட் அவனுக்கு அட்டெம்ப்ட்ல வரும்போது அவனுக்கு டவுட், அந்த டவுட்லயே வந்து அவன் மூழ்கிறான். இப்ப ஆண்டவரே என்னை ரட்சி சொன்ன உடனே கர்த்தர் அவனை கையை பிடிச்சு தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சிச்சு, தூக்கி விட்டது அவர்தான். அவர் தான் நம்மளை இப்படிதான் திட்டுவார். திட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்ருக்கோம், இது இயேசுதான். அவர் தான் நம்மளை இப்படியெல்லாம் திட்டுவார். புரியுதுலா? நல்ல விஷயம். ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறது நல்லது. அவர் திட்டினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. அப்ப இப்ப அவனுக்கு வந்து தூக்கி விட்டது ஒரு அடையாளம், அவர் திட்டது ஒரு அடையாளம், இவர் தான் தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடந்தே தான் வராங்க. அங்க இருந்து விழுந்த இடத்துல கத்திர அவனை தூக்கி எடுத்து தொடர்ந்து அவனை நடக்க பண்ணி கொண்டு வந்து படகுல ஏற பண்றார். ரெண்டு பேரும் நடந்து வந்து படகுல ஏறுவாங்க. இது செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இவன் அவரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எடுத்த முயற்சி, இவன் சொந்த முயற்சி. இந்த சொந்த முயற்சி அவனுக்கு தோல்வியில் முடிந்தது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து தூக்கி விட்டுட்டு அவன் நடக்க பண்ணாரு. இது ஆண்டவர் கொடுத்ததான அவனுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட், அவனுக்கு அடுத்த வாய்ப்பை கொடுக்கிறார் ரிட்டர்ன் வர்றது. இதை அவன் வெற்றிகரமாக அவனால் செய்ய முடிந்தது. காரணம் என்ன? இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான வாய்ப்பு. அவர் அவனை தூக்கி விட்டு அவனை நடக்க பண்ணாரு, அதனால அவனால் வெற்றி அடைய முடிச்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், நம்முடைய சொந்த முயற்சியில் அவன் போகும்பொழுது பல நேரத்தில் நம்ம மூழ்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை தூக்கி விட்டு அவர் நம்ம கூட நடக்கும் பொழுது அந்த முயற்சி நமக்கு வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட நடக்கணும், அவர் நம்மை தூக்கி விட்டு அவர் நம்ம கூட நடக்கணும். இது ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தோல்வி அடைச்சது கர்த்தர் விடல, செகண்ட் அட்டெம்ப்ட் அவனை நடக்க பண்றார், அதே இடத்துல அவனை நடக்க பண்றார். இந்த முயற்சியை ஆண்டவர் அவனுக்கு இந்த செகண்ட் வாய்ப்பை கொடுத்த போது அவன் இந்த ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பில் அவன் வெற்றி அடைந்து விட்டான். அதனால இன்றைக்கு சொல்றேன், டவுட்டோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. புரியுது, நமக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு டவுட்டோட வருதுன்னா அந்த காரியத்தில் நம்ம வந்து கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாது. டவுட்டோடு செஞ்சா நமக்கு அது ஃபெயிலியர் தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுல நமக்கு டவுட்டே இருக்காது, தெளிவு இருக்கும். ஆனால் நம்ம செய்யும் போது முயற்சி எடுக்கும்போது அதில் பல டவுட்ஸ் வரும், இப்படியா அப்படியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் முயற்சி பாருங்க, டவுட்டோடையே நடந்தான். இது ஆண்டவரா இருக்குமா, வேறையா இருக்குமா, என்னவா இருக்கும், ஒரு டவுட்லயே நடந்தான், அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் அவனை டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அவனை தூக்கி நிறுத்தி, அற்ப விசுவாசின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு தூக்கி நிறுத்தி நடக்க பண்ணி இப்ப டவுட்டே இல்லை. தன் கூட நடக்கிறவர் இயேசு என்பது அவனுக்கு தெரியும், தன்னை தூக்கி விட்டவர் இயேசு என்று தெரியும், தன்னை கடிந்து கொண்டவர் இயேசு என்று தெரியும், தன்னோடு கூட நடக்கிறவர் இயேசு என்று அவனுக்கு தெரியும். இப்ப அவருடைய ஒத்தாசையோடு நடக்கிறதுனாலே மறுபடியும் அதே காற்றடிக்கிற அந்த கடலிலே, மறுபடியும் அதே கொந்தளிக்கிற அந்த கடலிலே அவனால் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் வெற்றிகரமாய் நடக்க முடிச்சது. செகண்ட் அட்டெம்ப்ட் அவன் ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டான். காரணம் என்ன? ஆண்டவர் ஒத்தாசை பண்ணி அவன் கூட இருந்தார். அதனால நம்முடைய லைஃப்ல சொல்றேன், உங்கள் சொந்த முயற்சிக்கும் ஆண்டவருடைய முயற்சிக்கும் உங்களுக்கு இருக்கிற செகண்ட் அடையாளம் என்னன்னா, சொந்த முயற்சி நம்ம செய்யும் போது என்னைக்குமே அதுல பல நேரத்தில் டவுட்ஸ் வரும், குழப்பம் வரும், டவுட் வரும், கலக்கம் இருக்கும். அப்படி வந்தால் அதை நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க, அதை நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதுல டவுட்டே இருக்காது, தெளிவு இருக்கும், கிளியரா இருக்கும், அதை குறித்து ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஆண்டவர்கள் கூட இருக்கிறார் அர்த்தம், ஆண்டவர்களை நடத்துறார் அர்த்தம். அதுல நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது முடிவு உங்களுக்கு வெற்றியா தான் இருக்கும். டவுட் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது டவுட் வராது. ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அவருடைய நடத்துதலோடு நீங்கள் செய்யுங்க. அப்ப செகண்ட் அட்டெம்ப்ட் அவன் தேவபக்தி ஏதுவாய் ஆண்டவரோடு அவன் முயற்சி பண்ணும் போது அது வெற்றி அடைஞ்சான். முதல் காரியத்தில் சொந்தமாய் மீன் பிடிக்க போன போது தோல்வி அடைஞ்சான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி மீன் பிடிக்க போகும்போது வெற்றி அடைஞ்சான். இவனாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நடக்கும்போது தோல்வி அடைஞ்சான். ஆண்டவர் தூக்கிவிட்டு அவனை நடக்க பண்ணின பொழுது அவன் வெற்றி அடைஞ்சான். செகண்ட் அட்டெம்ப்ட்ல வெற்றி. மூன்றாவது இன்னொரு சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 26:33-34 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னா. இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டார். இவன் சொன்னதான இந்த பதிலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கொடுத்த இந்த ரிப்ளை, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். என்ன தைரியத்தில் அவன் இதை சொன்னான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, சாதாரண விஷயம் இல்ல. 31 வசனத்தில் வாசிக்கலாம்,
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று
எழுதியிருக்கிறபடி
இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்.
இது சும்மா சொல்லல. சில விஷயங்களை இயேசு கிறிஸ்து கேஷுவலா சொல்லுவார், அக்கறை போவோம் பாருங்கள், புறப்பட்டு போங்கள், சாதாரணமா சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல அவர் சாதாரணமா சொன்னாலும் அதுல எல்லாமே 100% கரெக்ட் அப்படி நடந்துடும். இந்த இடத்துல அவர் சாதாரணமா கேஷுவலா ஒரு வார்த்தையை சொல்லல, ஒரு தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி பேசுறாரு. அப்ப ரொம்ப வெயிட்டான விஷயம் இது. அவர் சாதாரணமாய் சொல்லுகிற வார்த்தைகள் கூட நடக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அந்த வாயை திறந்து பார், இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் எழுதல. ஆனா அவர் சொல்றார் நடக்குது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதை கட்டி இருக்கும் சொல்ற. சில விஷயங்களை அவர் சாதாரணமா சொல்லுகிற விஷயங்கள்லாம் கூட அது கரெக்டா இருக்கும். ஆனால் இப்பொழுது சொன்ன விஷயம் சாதாரணமாய் சொல்லப்பட்டது கிடையாது. மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி ஏற்கனவே ப்ராஃபஸியில் சொல்லி இருக்குது. தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, அது நிறைவேறப் போகிறது. அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறி போவீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதற்கான அந்த கடைசி 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 25 தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுச்சு. அந்த 24 hours கிட்டத்தட்ட 25 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுச்சு. டக்கு 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 நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலா இருந்துச்சு. என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். தாகமா இருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். எல்லாமே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். எல்லாமே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலா இருந்துச்சு. 25 தீர்க்க தரிசனங்கள் டக்கு டக்கு நடந்துட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிறைவேறுதலுக்குள்ளதான் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டது போல, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே என் நிமித்தமாக மந்தையாகிய நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். மெய்ப்பனாகி என்னை விட்டுவார்கள், மந்தையாகி நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் அப்படின்னா. அப்பவன் இவ்வளவு தூரம் அவர் தீர்க்க தரிசன வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் சொல்லும் போது அவன் மௌனமாக தாழ்மையோடு அவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே உம் நிமித்தம் எல்லாரும் இடர் அடைஞ்சாலும் நான் மட்டும் இடர் அடைய மாட்டேன். உடனே அவன் சொல்லிட்டார், நீ இடர் அடைய மாட்டேயா, உனக்கு நான் சொல்றேன், நீ மட்டும்தான் இடர் அடைவே. சேவல் கூறுவதற்கு முன்னால 3 தடவை நீ என்னை மறுதலி. இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் கிடையாது, இது இவனுக்கு உடைக்கிறதுக்கு இவன் சொன்ன வார்த்தை. மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படுன்றது தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு ராத்திரி சேவல் கூறுறதுக்குள்ள 3 தடவை என்னை மறுதளிப்பானது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் கிடையாது. அவர் சொன்னார் கேஷுவலா, அவனுடைய ஓவர் கான்பிடன்ஸ் உடைக்கிறதுக்காக தப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டார். இன்னைக்கு நீ ராத்திரி சேவல் கூறுறதுக்கு முன்னாடி, விடிய காலையில் சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதளிச்சிருவ. அவர் சொன்ன அந்த சாதாரணமாய் சொன்ன வார்த்தை அதே போல நடந்துருச்சு. காலையில் இந்த விடிய காலையில் சேவல் கூவுறதுக்கு முன்னாலேயே அவன் 3 தடவை மறுதளிச்சிட்டான். 3 தடவை மறுதளிச்ச பிறகுதான் கரெக்டா சேவல் கூவ ஆரம்பிச்சது. என்ன அழகா அவருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க. இவன் வாழ்க்கையில் நடக்குது, சேவலையும் கரெக்டா அவருடைய வார்த்தை கூவ வச்சிருச்சு. அந்த நேரத்தில் என்ன ஒரு கண்ட்ரோல் பாருங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அவருடைய வார்த்தை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவனுக்கு கர்த்தர் இவனுடைய ஓவர் கான்பிடன்ஸ் பார்த்தாரு. செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், ஓவர் கான்பிடன்ஸ் தான் இருக்கக்கூடாது. இங்கே பார்க்கும் பொழுது இவன் ஓவர் கான்பிடன்ஸ், இவனுக்கு எல்லாரும் போனா என்னால் நிக்க முடியும். அந்த எண்ணம் வந்தாலே ஆண்டவரே அவனுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுப்பார். ஒருத்தருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துருச்சுனாலே தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டானா, கண்டிப்பா ஆண்டவர் அவனை உடைப்பார். உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு கர்த்தர் காட்டுவார். அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். 4 வசனத்தை படிச்சு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நினைச்சான்னா கர்த்தர் அவனை கவுத்துருவார். உனக்கு ஒன்னும் தெரியாதவனுக்கு காட்டுவார். எவ்வளவுதான் நாம் படித்தாலும், எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நம்ம கற்றுக்கொண்டாலும், இன்னும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அதனால பவுலே சொல்றார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கற்றுக்கொள்ளும், இன்னும் கற்றுக்கொள்ளும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் நமக்கு வந்துச்சோ, ஆண்டவரே ஒரு வீழ்ச்சிக்கு நம்மை ஒப்பு கொடுப்பார். உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு காட்டி கொடுப்பார். இவன் ரொம்ப எல்லாம் தெரியும் நினைச்சிட்டான், எல்லாரை விட தான் கிரேட் நினைச்சான். நீ எல்லாத்தை விட நீ தான மோசம்னு கத்தர் காமிச்சார். ரொம்ப கவனமா இருக்கும் இந்த விஷயத்தில். ஓவர் கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை விட்டுக் கொடுப்பார். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் கிடையாது, இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். இப்படி ஓவர் கான்பிடென்டா இருக்கிறவனை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் நிக்கிறவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. தாழ்மையோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இருந்தால்தான் ஆண்டவர் அவனை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இவனை யூஸ் பண்ணணும், ஆனா அதுக்கேற்ற தகுதி அவனுக்கு இல்லை. இவனை ஒரு நல்ல அப்போஸ்தலன் கொண்டு வரணும், ஆனா அவனுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை. அதனாலதான் உடைச்சார், அந்த குறைவை சரி பண்ணணும், உடைச்சார் ஆண்டவர். இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுகிறதற்கு உடனே நீ என்னை மூன்று தரம் மறுதலை பாயினார். அதே மாதிரி நடந்துச்சு. 69 வசனத்துல வாசிக்கலாம்,
அத்தன்னத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று
ஆணையிட்டு
மறுபடியும்
மறுதளித்தான். மட்டும் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல்
கோபிற்று. அப்படியே சொன்னது போலவே நடந்துச்சு. நீங்க இயேசு கிறிஸ்து இவனுக்கு ஒரு படிப்பனை கற்றுக் கொடுக்கிறார். அவர் இன்னொரு வார்த்தை பாருங்க, 23 வாங்க, மத்தேயு சுவிசேஷத்திலேயே 23:12 வாசிக்கலாம்.
தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்.
இவன் தன்னை ஸ்பெஷலா காமிக்க நினைச்சான். எல்லாரையும் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றான். உம் நிமித்தம் எல்லாரும் இடல் அடைஞ்சாலும் நான் மட்டும் இடல் அடைய மாட்டேன். அப்போ மற்றவங்களோட தன்னை ஸ்பெஷலா காமிக்க நினைக்கலாம். அங்கதான் கர்த்தர் என்ன செய்யற, உன்னை ரொம்ப உயர்த்தறியோ, தாழ்த்தப்பட்டு போ. எல்லாருக்கும் முன்பாக அவனை கர்த்தர் தாழ்த்தி போட்டார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தான் நடக்குது. இப்ப ரெண்டு, இந்த முதல் அட்டம்ல டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதன் பிறகு யோவான் 21 வருவோம். இங்கே திபேரிய கடற்கரையில இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். சந்தித்து 15 வாசிக்கலாம், வாசித்து முடிப்போம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன்,
ஆமாண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அவர்,
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
கவனிப்பாருங்க, அவன் சொன்னான், இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதளிச்சாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். கம்பேர் பண்ணான். இப்ப இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை இங்க கொண்டு வந்துட்டாரு. இங்க 15 இப்ப இவர் கம்பேர் பண்றாரு. இவர்கள் எல்லாரிலும் அவன் எப்படி மத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி சூப்பீரியர் காமிச்சாரோ, இப்ப இவர் என்ன செய்யறாரு, மத்தவங்களோட இவனை கம்பேர் பண்றாரு. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அவர் அதே ஆங்கிள் போறார். நீ உன்னை ரொம்ப சுப்பீரியர் நீ சொன்ன, நீ ஃபெயிலியர் ஆயிட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், இவங்க எல்லாரை விட நீ அதிகமா அன்பா இருக்கிறியா? இப்ப சொல்ற, இப்ப உனக்கு வாய் வரல, ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர், எவ்வளவு ஒரு தயக்கமான வார்த்தை பாருங்க. கான்பிடன்ஸ் சொல்லல, சொல்ல முடியல. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், நம்மை அதிகமாக நேசிக்கிறேன், சொல்ல முடியல. அந்த தைரியம் வரல. நான் திருப்பி ஏதாவது வாயை விட்டு திருப்பி அடுத்தபடி இன்னொரு அடி போட்டார்னா ரொம்ப போயிடும். அப்படியா, நீ எல்லாம் அதிகமாக நேசிக்கிறியோ அப்படின்னு அடுத்த சோதனை விட்டார்னா விட்டவன். அப்பதான் பயந்து பயந்து சொல்ல. இப்ப பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு, ஓவர் கான்பிடன்ஸ் உடஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. இப்ப அவனுக்கு ஒரு வார்த்தை தைரியமா சொல்றதுக்கு முடியல, போல்டா ஒரு அறிக்கை சொல்றதுக்கு அவனுக்கு முடியல. தயங்கி தயங்கி சொல்ல, ஆண்டவரே நீ அதை அறிவீர், ஆண்டவரே எங்க ஸ்ட்ராங்கா சொல்லி திருப்பி இதுக்கு ஒரு அடி போட்டார், என்ன பண்றது? இதுதான் நமக்கு தெரியணும். அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஓவர் கான்பிடன்ஸ் ஆண்டவர் உடைச்சிட்டார், நொறுக்கிட்டார், நொறுக்கி இப்ப அவரை சார்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அவனை கொண்டு வந்துட்டார். அப்படித்தான் அவனை மூன்று முறை கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா. அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அவன் ஓவர் கான்பிடண்டா இருந்து மறுதளிச்சான். ஆனா செகண்ட் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தார். மறுதளிச்சு சபிச்சு சத்தியம் பண்ணி ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டான். தன் பாவத்துக்காய் மனம் கசந்து அழுது, அந்த முதல் சான்ஸ் அவனுடைய ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தது ஜீரோ ஆயிட்டான். 3.5 வருஷம் இருந்து எல்லாம் பண்ணியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிட்டான். மறுதளிச்சு சபிச்சு சத்தியம் பண்ணி கடைசியில் டோட்டல் ஃபெயிலியர். அவருடைய வாழ்க்கை தரமட்டத்துக்கு வந்துருச்சு. அப்படி தரமட்டத்துக்கு வந்தவனே மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கொடுத்து தூங்குறாரு. மனம் கசந்து அழுத அவனை மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தூக்கி கொடுக்கிறார். திருப்பி வந்தாரு, திருப்பி சந்திச்சாரு. சரி, நீ உன் பாவத்துக்காக, நீ என்னை மறுதளிச்சதுக்காக, சபிச்சதுக்காக, சத்தியம் பண்ணதுக்காக நீ மனம் கசந்து அழுதுட்ட, ஓகே பரவாயில்ல, நீ ஃபீல் பண்ணிட்ட, உன்னை நான் தூக்குறேன். செகண்ட் சான்ஸ் கொடுத்து இப்போ அவனுடைய வாயில் அறிக்கை கேட்கிறாரு, இவள் எல்லாரையும் பார்க்க அதிகமா நேசிக்கிறாயா, ஆமாண்டவரே அதை அறிவியர், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த செகண்ட் சான்ஸ்ல அவன் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டான். இது ஆண்டவர் கொடுத்த செகண்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவனுடைய ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் சான்ஸ் அவரை சார்ந்து கொண்டு செஞ்சதுல வெற்றி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கண்டுட்டான், ஓவர் கான்பிடன்ஸ் நமக்கு வந்துடும். இதுதானே செஞ்சிடலாம், இவ்வளவுதானே. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா டப்புன்னு ஒரு அடி விழுந்துடும். புரியுதா? ஒரு காரியம் நமக்கு வெற்றியா நடந்துருச்சுன்னா நம்ம அந்த மனத்தாழ்மையை விட்டுடக்கூடாது, தொடர்ந்ததுல நம்ம ஃப்ளோ ஆகணும். ரொம்ப ஓவர கான்பிடென்ட்டா நம்ம இறங்கிட்டோம், ஃபெயிலியர் ஆயிடும். ஆனாலும் அவன் மனஸ்தாபப்பட்டதுனால ரெண்டாவது சான்ஸ் அவரே கொடுத்தார், தேடி வந்து கொடுத்தார். அதை அவன் பிடித்து கொண்டான். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அப்போஸ்தலனாக அவன் ஊழியம் செய்து ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக அவன் மதித்தான். இல்லையா? அப்ப பேதருடைய வாழ்க்கையில மூன்று முறை செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. முதல் முயற்சிகள் எல்லாமே அவனுடைய சொந்த முயற்சிகள். முதல் மீன் பிடிக்க போனது அவன் சொந்த முயற்சி, டோட்டல் ஃபெயிலியர். ஆனா இரண்டாவது முயற்சி ஆண்டவர் வார்த்தையின்படி செஞ்சான், ஆழத்திலே வலையை போல். முதலாவது அவன் நடந்தது கன்ஃபர்மேஷனுக்காக, அதுல ஃபெயிலியர். ஆனா இரண்டாவது அவன் நடந்தது ஆண்டவர் தூக்கிவிட்டு அவனோடு கூட நடந்ததுனால அதுல அவன் சக்சஸ் ஆனான். முதல் முயற்சி ஓவர் கான்பிடன்ஸ்ல டோட்டலா ஃபெயிலியர் ஆனான். ஆனா அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் அவனை தூக்கி நிக்க வச்சு அவனுக்கு மறுபடியும் அவனுடைய அன்பை சோதிச்சு அவன் அன்பை குறித்து அவன் வாயினாலேயே கேட்டு கர்த்தர் அவனுக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்கிறாரு. அதுல அவன் முற்றிலும் வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து அவன் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காக மரித்த ஒரு நல்ல அப்போஸ்தலனாக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அதனால நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், முதல் சான்ஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த லெவல்ல இருக்கிறீங்க? சக்சஸா இருக்குதா, மீடியமா போயிட்டு இருக்குதா, ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஒருவேளை ஃபெயிலியர் ஆனது போல, குறைஞ்சு போனது போல இருந்தா மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கார், இன்னொரு சான்ஸ். அந்த சான்ஸ் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நில்லுங்க, ஆண்டவர் சக்சஸ் ஆக்குவார். அவரை சார்ந்து கொண்டு செயல்படுங்க, ஆண்டவர் உங்களை செயல்படுத்தி உங்களை கனப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த இரண்டாம் வாய்ப்பு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இதை நீ சபைக்கு கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. நீ சபைக்கு கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. சபைக்கு இதனை கட்டளையிடு, போதனை செய். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். பேதுருவின் வாழ்க்கையில் மூன்று முறை சரீர முயற்சியில், சொந்த முயற்சியில் அவன் தோல்வி அடைந்தவன். ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் முயற்சி பெரிய வெற்றியை கொடுத்தது. முதலாவது அவன் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படவில்லை. அது சரீர முயற்சி. ஆனால் இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முயற்சி. முதல் முயற்சியில் அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டு வலையை அலசி கொண்டிருந்தான். ஆனால் அதே வலையை கொண்டு போய் போட வைத்து கிழிந்து போகத்தக்கதான மீன்களை ஆண்டவர் கொடுத்து தேவ பக்திக்கு ஏதுவான அந்த முயற்சியில் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக கடலின் மேல் அவன் நடக்கிறான். ஆண்டவரே நீரே ஆனால் அவரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதற்காக தன் சொந்த முயற்சி அவன் எடுக்கிறான். அதில் தோல்வி அடைந்தான். ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்து அவனை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி அவர் அவனை நடக்க பண்ணார். அதில் அவன் வெற்றி அடைந்தான். மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில் ஓவர் கான்பிடன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. அதனாலே உம் நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் இடர் அடைய மாட்டேன்னு சொன்னான். அதிலே அவன் தோல்வி அடைந்தான், படுதோல்வி அடைந்தான். வாழ்க்கை ஒண்ணுமில்லாமச்சு. ஆண்டவர் அதை உடைச்சார். இப்பொழுது நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அவனை தேடி வந்து அவனுக்கு அடுத்த வாய்ப்பை கொடுத்து அன்போடு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த வாய்ப்பு அவனால் தைரியமா சொல்ல முடியல. ஆனால் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து அவனை தூக்கி நிற்க வச்சார். அவன் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாய் ஓடி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து அவன் ஜெயம் பெற்றான். அதுக்கு பிறகு என்னைக்குமே அவன் ஓவர் கான்பிடண்டா நடந்துக்கவே இல்லை. ஆண்டவரை கடைசி வரைக்கும் சார்ந்து நடந்து அவன் ஜெயம் எடுத்தான். அவன் ஊழியம், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியாகவே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாம் வாய்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த இரண்டாம் வாய்ப்பு அது ஆண்டவர் கொடுக்கிறது. முதல் காரியம் நம்முடைய சரீர முயற்சி, அது தோல்வியில் விடும். ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாம் வாய்ப்பு, அது வெற்றியாய் போய் முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க வந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைய நிலைமை என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன? இன்றைக்கு உங்கள் நிலைமை என்ன? நல்லா போயிட்டு இருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் வேணுமா? நல்லா போயிட்டு இருக்கிறீங்களா, அல்லது செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு வேணுமா? பாருங்க, செகண்ட் சான்ஸ், இரண்டாம் வாய்ப்பு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்கள் முதல் முயற்சியில நீங்கள் ஒருவேளை பின்தங்கி போயிருக்கலாம், இறங்கி போயிருக்கலாம். இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க அப்பா, எனக்கு இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பை எனக்கு தாங்க. எனக்கு நீங்க ரட்சிப்பை கொடுத்த நாள் முதல் கொண்டு ஆரம்பத்தில் நான் எவ்வளவு பிரகாசமாய், வாஞ்சையும் தாகமுமாய், என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் ஓடியது. ஆனால் இன்றைக்கு நான் அப்படியே ஸ்டாக்னட்டாய் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கோ தடைப்பட்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் நான் மாட்டிட்டு நான் நிற்கிறேன். எனக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு எனக்கு வேணும், செகண்ட் சான்ஸ். இரண்டாம் வாய்ப்பு எனக்கு வேண்டும், செகண்ட் சான்ஸ். முதல் முயற்சி சொந்த முயற்சியாய் போனதுனால தோல்வியா போச்சு. ஆனா இரண்டாவது ஆண்டவரை சார்ந்து கொண்டு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக போய் முடியும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ணு, அதில் வெற்றி பெறுவாய். இதை சபைக்கு கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு என்று அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லி இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாம் வாய்ப்பை நாம் கவனமாய் மனத்தாழ்மையோடு பயன்படுத்தினால் வெற்றி அடைவோம். ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது. தாழ்மையோடு கர்த்தரை பின்பற்றுங்கள், ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே இந்த இரண்டாம் வாய்ப்பை குறித்து, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியை குறித்து எங்களுக்கு நீங்க சொன்னதற்காக ஸ்தோத்திரம்பா. எங்கள் சரீர முயற்சியை நாங்கள் பல நேரத்தில் செய்து நாங்கள் தோல்வி அடைந்து விடுகிறோம். அது தவறு என்பதை காண்பித்து தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ண எங்களுக்கு இன்றைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததற்காய், கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இதனை நாங்கள் தொடர்ந்து ஓடி வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரண்டாம் வாய்ப்பை நாங்கள் ஜாக்கிரதையோடு பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியப்பா, காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.